நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜனவரி மாதம் 31 தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும், பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் இலங்கையில் புதிய அரசியல் சாசனம் எழுதப்படும் நடவடிக்கைகள் தொடங்கியுள்ள நிலையில் தமிழ் மக்கள் பேரவை தமது எண்ணங்களை இன்று வெளிப்படுத்தியுள்ளது பற்றிய விவரங்கள்.
நாங்கள் எங்களுடைய பல நிலைப்பாடுகளில் இருந்து இறங்கி நாங்கள் இன்றைக்கு ஒன்றுபட்ட இலங்கைக்குள் சமஷ்டி அடிப்படையில் அதிகாரங்களை பகிர்ந்து கொண்டு நாங்கள் இந்த தீர்வை நோக்கி நகர வேண்டும் என்று நாங்கள் கூறுகின்றோம். இதனை இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கின்றதா இல்லையா என்பது இரண்டாவது விடயம்.
முஸ்லிம் கட்சிகள் ஏன் இன்னும் இது விஷயம் தொடர்பில் முன்னெடுப்புகளை செய்யவில்லை என்பது தொடர்பில் ஒரு பார்வை.
சிறுபான்மை சமூகத்திற்கு பாதிப்பு ஏற்படாத ஒரு அமைப்பை பெரும்பான்மை சமூகத்தின் கட்சிகளுக்கு நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து அவர்களை ஏற்றுக்கொள்ளும்படியான முடிவுக்கு வருவதன் மூலம்தான் அதை செய்ய முடியும் என்று கருதுகிறோம்.
தமிழகத்தில் பல கிராமங்களில் தலித் மக்கள் தாக்கப்படும் அச்சத்துடன் வாழ்கிறார்கள் என்று வெளியாகி உள்ள தகவலும், ஈழத்து பாடல்கள் சிறப்பு தொடரின் இரண்டாவது பகுதியும் கேட்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக செய்தி அறிக்கை.
செய்திகள் வாசிப்பது திருநாவுக்கரசு விக்னராஜா மற்றும் கிருத்திகா நாராயணன்.
தொடராக பல குண்டுகள் சிரியாவின் மிக முக்கிய ஷியா புனிதத்தலம் ஒன்றுக்கு அருகே தலைநகர் டமாஸ்கஸின் புறநகர் பகுதியில் வெடித்ததில் குறைந்தது 40 பேர் பலியாக 100 மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். சயிடா ஜைனாப் நகரில் நடந்த தாக்குதல்களை தாங்களே செய்ததாக ஐஎஸ் எனப்படுகின்ற இஸ்லாமிய அரசு என பெயர் கொண்ட அமைப்பு தெரிவித்திருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கின்ற பிபிசி முகவர் அங்கே எரிகின்ற கட்டளங்களையும் எரிந்து கருகிய கார்வண்டிகளையும் காணக்கூடியதாக இருக்கின்றது என்கின்றார். இராணுவத்தினர்கள் தங்கின்ற குடியிருப்பு பகுதி ஒன்றும் தாக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் கூறுகின்றார். ஜெனீவாவில் நடக்கின்ற அமைதி பேச்சுக்களில் சிரிய அரசனுடைய குழுவை தலைமை தாங்கிச் சென்றிருந்த பஷர் அல் ஜஃபாரி அவர்கள், எதிர்த்தரப்புக்கும் பயங்கரவாதத்துக்கும் இடையில் தொடர்புகள் இருக்கின்றன என்பதைத்தான் இந்த தாக்குதல்கள் காட்டுகின்றன என்று கூறியிருக்கின்றார்.
ஜெனீவாவில் அமைதி பேச்சுக்களில் கலந்து கொள்ளும் சிரியாவின் முக்கிய எதிர்க்கட்சி குழு ஒன்று முதல் தடவையாக ஐநாவின் சிறப்பு தூதுவர் ஸ்டெஃபான் டி மிஸ்டுராவை சந்தித்துள்ளது. சிரியாவின் மனிதநேய நெருக்கடிக்கு தீர்வு தரக்கூடிய முன்னேற்றத்துக்கான முக்கிய உறுதிப்பாடுகளை எட்டாதவரை தாம் அரசியல் சமரச பேச்சுக்களை ஆரம்பிக்க மாட்டோம் என்று அந்த குழு திரும்ப திரும்ப வலியுறுத்தியுள்ளது. அதிபர் பஷர் அல் அசாதின் பிரதிநிதிகளை ஸ்டெஃபான் டி மிஸ்டுரா அவர்கள் சந்தித்ததுடன் ஐநா அனுசரணை உடனான பேச்சுக்கள் வெள்ளியன்று ஆரம்பித்தன.
நைஜீரியாவின் வடகிழக்கு பகுதியிலே போகோ ஹராம் தீவிரவாதிகள் நடத்தியதாக சந்தேகப்படுகின்ற தாக்குதலில் குறைந்தது 40 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என தெரிவிக்கப்படுகிறது. தாக்குதல் நடந்த தலோரி கிராமத்தில் இருந்து வந்திருக்கின்ற காட்சிகள் படங்களில் எரிந்த குடிசைகளும் கால்நடைகளும் தென்படுகின்றன. 10 தொலைவில் இருக்கின்ற மைதுகுரி நகரம் வரைக்கும் தீ தெனுகின்றது. எரிகின்ற குடிசைகளிலிருந்து கதறுகின்ற குழந்தைகளுடைய குரல்களை கேட்டதாக நேரில் கண்ட ஒருவர் ஏபி செய்தி நிறுவனத்துக்கு கூறியிருக்கிறார். பல மணி நேரத்துக்கு துப்பாக்கிச் சூடுகள் அங்கு நடந்தன என்றும், கிராமத்தினுடைய எந்த ஒரு மூலையும் தப்பவில்லை என்றும் தப்பி வந்தவர்கள் கூறியிருக்கின்றார்கள்.
ஈராக்கில் இஸ்லாமிய அரசு குழுவின் எழுச்சியினால் ஏற்பட்ட மனிதநேய நெருக்கடியை கையாள 80 கோடி டாலர்கள் தேவை என்று ஐநா கோரிக்கை விடுத்துள்ளது. பெட்ரோலிய விலையில் வீழ்ச்சி காணப்படும் நிலையில் உதவி தேவைப்படும் சுமார் 1 கோடி பேருக்கு உதவுவதற்கான 1.5 பில்லியன் டாலர்கள் திட்டத்துக்கு நிதி சேர்க்க முடியாமல் ஈராக் தடுமாறுகிறது. தனது இந்த புதிய கோரிக்கையின் மூலம் ஏற்பட்டுள்ள குறைபாட்டை தீர்க்க முடியும் என்று ஐநா எதிர்பார்க்கிறது.
பெல்ஜிய நாட்டு சைக்கிள் ஓட்ட வீராங்கனை ஒருவர் அகில சைக்ளோக்ராஸ் எனப்படுகின்ற போட்டியில் பயன்படுத்திய சைக்கிள் வண்டியில் மோட்டார் இயந்திரம் களவாக மறைத்து பூட்டப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. 23 வயதுக்குட்பட்டவர்களுக்கான போட்டியிலே வெற்றி வகை சூடக்கூடியவர் என கருதப்பட்ட ஃபென் வேன் தென் தெரீஷ் என்கின்ற வீராங்கனை வண்டியில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சனிக்கிழமை போட்டியிலிருந்து விலகின்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார். சர்வதேச சைக்கிள் ஓட்ட சங்கமான ICU-வினுடைய தலைவர் பிரையன் குக்சன் அவர்கள், இது சந்தேகத்துக்கு இடமில்லாமல் ஒரு தொழில்நுட்ப மோசடி என்று கூறுகின்றார். ஆனால் வீராங்கனை வேண்டன் தெரீஷ் அவர்களோ இதில் தான் தப்பு எதுவும் செய்யவில்லை என்றும், தான் கொண்டு வந்த சைக்கிள் தன்னுடையதல்ல, தன்னுடைய நண்பரோடுடையது என்றும் கூறியிருக்கின்றார்.
இந்தியாவின் தலைநகர் டெல்லியில் வெவ்வேறு சம்பவங்களில் 2 சிறுவர்கள் இறந்ததை அடுத்து பள்ளிக்கூடங்களில் பாதுகாப்பு குறித்து அதிகாரிகள் அவசர கூட்டத்தை நடத்துகிறார்கள். சனிக்கிழமையன்று ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தின் தண்ணீர் தாங்கியில் 12 இறந்து கிடக்க காணப்பட்டான். அவன் எவ்வாறு அந்த தாங்கிக்கு சென்றான் என்று இன்னமும் தெரியவில்லை என்று அவனது பெற்றோர் கூறுகிறார்கள். உள்ளூராட்சியால் நடத்தப்படும் இன்னும் ஒரு பள்ளிக்கூடத்தில் 15 வயது 5 சிறுவன் கழிநீர் கிடங்கில் இறந்து கிடக்க காணப்பட்டான். இந்த மரணங்கள் குறித்து புலனாய்வு செய்யப்படும்.
நேயர்கள் இதுவரை கேட்டது பிபிசி தமிழோசையில் செய்தி அறிக்கை. தொடர்ந்து வருவது விரிவான செய்திகள்.
செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கையில் புதிய அரசியல் சாசனத்தை எழுதுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் வேளையில் அண்மையில் உருவாக்கப்பட்ட தமிழ் மக்கள் பேரவை எனும் அமைப்பும் பல்தரப்பினரிடம் பெற்ற கருத்துக்களை உள்ளடக்கி தமது எண்ணங்கள் மற்றும் பிரேரணைகளை இன்று வெளியிட்டுள்ளார்கள். இதுகுறித்து நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கை அரசாங்கம் புதிதாக உருவாக்கவுள்ள அரசியலமைப்பில் தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு ஒரு அரசியல் தீர்வு காணும் வகையில் அதில் உள்ளடக்கப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பான வரைவு ஒன்றை தமிழ் மக்கள் பேரவை இன்று யாழ்ப்பாணத்தில் வெளியிட்டிருக்கின்றது. இது தொடர்பில் தமிழ் மக்கள் பேரவையின் இணை பேச்சாளர்களில் ஒருவராகிய சட்டத்தரணி விவேகானந்தன் புவிதரன் அவரிடம் கேட்டேன்.
முதலாவதாக இலங்கை அரசாங்கத்துக்கும் அல்லது தென்னிலங்கை அரசியல் கட்சிகளுக்கும் தமிழர் தரப்பிற்கும் இடையே ஏற்படுத்திக் கொள்ளப்பட வேண்டிய ஒரு உடன்படிக்கை, அதாவது தமிழர்களுடைய அடிப்படை அபிலாஷைகளை நிறைவேற்றக்கூடியதாக, அதாவது தமிழருடைய தாயகம் சுயநிர்ணய உரிமை போன்றவற்றை பற்றிய ஒரு உடன்படிக்கையும், மற்றும் அரசியல் கைதிகளுடைய பிரச்சனை, மீள்குடியேற்றம் போன்ற இந்த பிரச்சனைகளையும் முதலில் நாங்கள் எந்த அடிப்படையில் தீர்வு காணப் போகின்றோம் என்பதை தீர்மானித்து விட்டு பின்னர் அந்த தீர்மானங்களுக்கு அமைய இலங்கை அரசினுடைய அரசியல் யாப்பானது வரையப்பட வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு முன்மொழிவாக அமைந்திருக்கின்றது. இந்த பெரும்பான்மை எண்ணிக்கையின் ஜனநாயகத்தின் கீழே எங்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்வது என்பது முடியாத காரியம். இரண்டாவது பகுதியிலே நமக்கான அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பு எவ்வாறு உருவாக வேண்டும் என்பதை பற்றி கூறியிருக்கிறது.
இரண்டாவது பகுதியில் நீங்கள் கூறியிருக்கின்ற விஷயம் என்ன?
இரண்டாவது பகுதியிலே நாங்கள் இலங்கை அரசானது ஒரு சமஷ்டி அடிப்படையில் அமைந்த ஒரு அரசாக அமைய வேண்டும் என்றும், அதே நேரத்தில் தமிழக மக்களுடைய சுயநிர்ணய உரிமையை ஏற்றுக்கொண்டதாகவும், பிரிக்கப்படாத வடகிழக்கு மாகாணங்களிலே சமஷ்டி முறையில் அமைந்த அதிகாரங்கள் பகிரப்பட வேண்டும் என்பதாக எம்முடைய இந்த வரைவு செல்கின்றது.
இப்ப பாத்தீங்கன்னா அரசாங்கம் ஒற்றையாட்சி முறையை தான் வலியுறுத்தி வருகிறது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் சமஷ்டி ஆட்சி முறைக்கு இடம் இல்லை என்று கூறியிருக்கின்றார். இந்த விடயம் பொதுவாகவே அரசியல் வட்டாரங்களில் அடிபட்டு வந்த ஒரு விஷயம். அப்படி இருக்கும் பொழுது அதற்கு மாற்றீடாக உங்களுடைய வரைவுகள்ல ஏதேனும் ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறதா?
ஒரு விடயத்தை நாங்கள் இந்த இடத்திலே முக்கியமாக கவனிக்க வேண்டும் என்னவென்றால், தமிழ் மக்கள் தங்களுடைய அரசியல் வரலாற்றிலே 76ஆம் ஆண்டு தனிநாட்டை கூறுகின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து 2009 அந்த நிலைப்பாட்டை கைவிட்டு இன்று ஒன்றுபட்ட இலங்கைக்குள் வருவதற்கு இணங்கி இருக்கின்றார்கள். அவை இங்கு நாங்கள் எங்களுடைய பல நிலைப்பாடுகளில் இருந்து இறங்கி நாங்கள் இன்றைக்கு ஒன்றுபட்ட இலங்கைக்குள் சமஷ்டி அடிப்படையில் அதிகாரங்களை பகிர்ந்து கொண்டு நாங்கள் இந்த தீர்வை நோக்கி நகர வேண்டும் என்று நாங்கள் கூறுகின்றோம். இதனை இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கின்றதா இல்லையா என்பது இரண்டாவது விடயமாகவும், நாங்கள் எங்களுக்கு என்ன தேவை என்பது முதலாவது விடயமாகவும் இங்கு நாங்கள் கருத வேண்டியிருக்கின்றது. ஆகவே நாங்கள் எங்களுக்கு தேவையான விடயத்தை நாங்கள் முதலில் முன்வைக்கின்றோம். இந்த இடத்திலே சர்வதேச நாடுகள் எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை பரிசீலித்து அதனை வழங்க வேண்டும் என்று அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம்.
இப்பொழுது நீங்கள் முன்வைத்திருக்கின்ற இந்த தீர்வு யோசனையை அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறீர்கள்?
இது ஒரு வரைவு மட்டும்தான், வரைவு முன்மொழிவு. ஆகவே இந்த தீர்வு திட்டத்தை நாங்கள் எமது மக்களுக்கிடையே எடுத்துச் சென்று அது தொடர்பான வாத பிரதிவாதங்கள் கலந்துரையாடல்கள் ஆகியவற்றை செய்து அதன் பின்னர் நாங்கள் வேறும் நிபுணர்களுடனும் கலந்தாலோசித்து பூரணமாக பூர்த்தி செய்ததன் பின்னர் தான் நாங்கள் இது பற்றி அதற்கேற்ற நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம்
என்றார் புவிதரன் அவர்கள். இதேவேளை தமிழ் மக்கள் பேரவையின் இன்றைய கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது என்று வலியுறுத்தி வடமாகாண சபையின் உறுப்பினர்கள் சிலர் எழுத்து மூலமாக முதலமைச்சர் விக்னேசன் அவர்களிடம் நேற்றைய தினம் கோரியிருந்த நிலையில் அவர் இந்த கூட்டத்திற்கு இன்று தலைமை தாங்கியிருக்கின்றார். தமிழ் மக்கள் பேரவை தமிழ் மக்களின் அபிலாஷைகளுக்கான ஆலோசனைகளை முன்வைப்பதற்காக செயற்படுகின்ற நிலையில் அதனை முரண்பட்ட நிலையில் வைத்து நோக்குவது வருத்தத்திற்குரியது என்று இந்த நிகழ்வில் உரையாற்றிய முதலமைச்சர் விக்னேசன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இந்த கூட்டத்தில் அரசியல் கட்சிகளின் தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சில மாகாண சபை உறுப்பினர்கள் மற்றும் சமூகத்தின் பலதரப்பட்ட துறைகளைச் சேர்ந்தவர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டிருந்தனர்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். புதிய அரசியல் சாசனம் ஒன்றை எழுதுவதற்கான நடவடிக்கையில் தென்னிலங்கையில் உள்ள பெரும்பான்மையான அரசியல் கட்சிகளும் தமிழ் தரப்பினரும் ஈடுபட்டு வரும் வேளையில் இலங்கையில் உள்ள முஸ்லீம் கட்சிகள் இது தொடர்பில் இன்னும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எதையும் ஆரம்பிக்கவில்லை என்று முஸ்லீம்கள் தரப்பில் கவலைகள் எழுந்துள்ளன. இது தொடர்பில் இலங்கை முஸ்லீம் கட்சிகள் நிலைப்பாடுகள் எப்படி உள்ளன என்பது குறித்து நமது கிழக்கிலங்கை செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கையில் புதிய அரசியல் ஜாப்புக்கான முன்னெடுப்புகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு தலைவர்கள் இதுபற்றி ஆராய்வதற்காக தற்போது வெளிநாடொன்றுக்கு சென்றிருக்கின்றார்கள். அதுபோன்று ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர்களும் சென்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வடக்கு கிழக்கு மாகாணங்களை பொறுத்தவரை தமிழ் பிரதேசங்களில் தமிழ் கட்சிகளின் ஏற்பாட்டிலும் தமிழ் அமைப்புகளின் ஏற்பாட்டிலும் இது தொடர்பான விவாதங்களும் கலந்துரையாடல்களும் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றது. முஸ்லீம் பிரதேசங்களை பொறுத்தவரை முஸ்லீம் கட்சிகள் இதுபோன்ற முன்னெடுப்புகளில் ஈடுபடவில்லை என்ற கவலையும் ஆதங்கமும் குறிப்பாக முஸ்லீம்கள் மத்தியில் காணப்படுகின்றது. ஆனால் இதனை பிரதான முஸ்லீம் அரசியல் கட்சிகள் மறுக்கின்றன. ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் எதிர்வரும் 4ஆம் திகதி தொடக்கம் இந்த முன்னெடுப்பை ஆரம்பிக்க இருப்பதாக கூறுகின்றார் அக்கட்சியின் அரசியல் அதி உயர்பீட உறுப்பினரும் கிழக்கு மாகாண சபை உறுப்பினருமான ஆதம் லெபை தவம்.
முஸ்லிம்களுக்கு என்று அதிகாரங்களை எப்படி பகிர்ந்து கொள்ள முடியும் என்பது தொடர்பாக ஏற்கனவே முஸ்லீம் காங்கிரஸ் தன்னுடைய முன்னேற்பாடுகளை செய்ய ஆரம்பித்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் அதே போன்று கட்சியிலே இருக்கின்ற சட்டத்தரணிகள் போன்றவர்களை உள்ளடக்கியதான ஒரு குழு இது தொடர்பிலே விடயங்களை ஆரம்பித்திருக்கின்ற அதே நேரம் தற்போது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ஸ்காட்லாந்து போயிருக்கின்ற விடயம் கூட இவ்வாறான யாப்பூர் ரீதியிலான விடயங்களை பற்றி ஆராய்வதற்கும் அதே போன்று சில விடயங்களை முன்வைப்பதற்கும் என்கின்ற சூழ்நிலையில் மக்கள் மேம்படுத்துகின்ற விடயம் தொடர்பாக எதிர்வருகின்ற 4ஆம் தேதி ஒரு கூட்டமும் சம்மான் துறையிலே நாங்கள் முதலாவதாக எங்களுடைய பெண்கள் மாநாட்டோடு சேர்ந்ததாக நாங்கள் பல்வேறுபட்ட சந்திப்புகளையும் அதே போன்று சிவில் சமூகத்தினருடைய கருத்துக்களையும் உள்வாங்குகின்ற என்று தொடர்ச்சியாக இருக்கு பின்னரான பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் ஏற்கனவே திட்டமிட்டு வைத்திருக்கிறோம். அப்படியான நிகழ்வுகள் ஊடாக பொதுமக்களுக்கு அறிவுறுத்துவதும் அதே போன்று எங்களுடைய செயற்பாட்டினை விரிவுபடுத்திவிட்டு விடயங்கள் நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். எங்களை பொறுத்தவரைக்கும் தமிழ் சமூகமும் முஸ்லீம் சமூகமும் ஒன்றிணைந்ததாகவும் சிறுபான்மை கட்சிகளோடு சேர்ந்ததான ஒரு பயணத்தையும் எங்களுடைய முன்னுரையில் செய்வதற்கு நாங்கள் தற்போது தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். பல்வேறுபட்ட விடயங்கள் கடந்த காலத்தில் முன்வைக்கப்பட்ட உதாரணத்துக்கு எங்களுடைய முஸ்லிம்களுக்கு என்று அதிகாரத்தினை எவ்வாறு அதனை அடைந்து கொள்ளலாம் என்பது தொடர்பாக ஏற்கனவே முஸ்லிம் காங்கிரஸ்னால் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற நிலத்தொடர்பற்ற மாகாண சபை அதே போன்ற தென்கிழக்கு அழகு என்கின்ற விடயங்கள் தொடர்பில் எங்களுடைய கவனம் இருக்கின்றது. அவற்றினை அடைந்து கொள்வதற்கான எங்களுடைய முன்னெடுப்புகளை நாங்கள் முன்னெடுத்து செல்வதற்கு தயாராக இருக்கின்றோம்
என்றார் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் அரசியல் அதி உயர்பீட உறுப்பினர் ஆதம் லெபை தவம். எதிர்வரும் வியாழக்கிழமை அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் இதுபற்றி கூடி ஆராய இருப்பதாக கூறப்படுகின்றது. அதன் பின்னர் இந்த விடயம் குறித்து கவனம் செலுத்தப்படும் என்கின்றார் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் அவை தலைவரும் துணை அமைச்சருமான MS அமீர் அலி.
நாங்கள் கடந்த காலத்திலே இது சம்பந்தமாக கட்சிக்குள்ளே சில சிறு பேச்சுவார்த்தைகளை நாங்கள் நடத்தியிருந்தோம். இருந்தாலும் இந்த வர இருக்கிற இந்த மாற்றம் என்பது ஜனாதிபதி தேர்தல் முறைமை அதிகாரங்கள் இல்லாமல் செய்கிற விடயம். அரசியல் ரீதியாக தொகுதி வாரியாகவும் அல்லது கலப்பும் சேர்ந்து வருகிற ஒரு தேர்தல் வியூகம் என்கிற விடயங்களிலே சிறுபான்மை சமூகத்திற்கு பாதிப்பு ஏற்படாத ஒரு அமைப்பை பெரும்பான்மை சமூகத்தின் கட்சிகளுக்கு நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து அவர்களை ஏற்றுக்கொள்ளும்படியான முடிவுக்கு வருவதன் மூலம்தான் அதை செய்ய முடியும் என்று கருதுகிறோம். அந்த வகையிலே கட்சியினுடைய அரசியல் அதிகார சபையினுடைய தீர்மானத்துக்கு பின்பாக நாங்கள் மிக விரைவிலே மாற்று கட்சியினர்களோடும் விசேடமாக சிறுபான்மை கட்சிகளோடும் சிறிய கட்சிகளோடும் பேச்சுவார்த்தை செய்து அதே போன்று எங்களுடைய பிராந்தியங்களிலே இருக்கிற மக்களுடைய கருத்துக்களையும் ஒன்றிணைந்து நாங்கள் எடுக்கப்படுகிற தீர்மானத்தை மக்கள் மயப்படுத்தி விடயங்கள் எல்லாம் தெளிவு கண்டதன் பின்பாக அந்த கோரிக்கையை நாங்கள் தேசியத்திலே வலுப்படுத்த இருப்பது என்பதுதான் எங்களுடைய கட்சியின் எதிர்பார்ப்பாகும். மக்களுக்கு விளங்கப்படுத்துகிற ஒரு பணியையும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் மிக விரைவாக செய்யும்
என்றும் குறிப்பிட்டார் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் அவை தலைவர் MS அமீர் அலி.
நமது கிழக்கிழங்கை செய்தியாளர் உதயகுமார். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது BBC தமிழோசை.
தமிழ்நாட்டின் மதுரை மாவட்டத்தில் இருக்கும் குருவித்துறை கிராமத்தில் இந்த ஆண்டு பொங்கல் திருவிழா கொண்டாட்டங்களின் பொழுது தலித்துகளுக்கும் வேறு ஜாதியை சேர்ந்தவர்களுக்கும் ஏற்பட்ட மோதலை நேரில் சென்று விசாரித்த ஆதி திராவிடர் நல ஆணையம் அந்த கிராமத்தில் வன்கொடுமைகள் நடக்க வாய்ப்புள்ள கிராமமாக அறிவிக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்துள்ளது. அந்த கிராமத்திற்கு நேரில் சென்று விசாரித்த அந்த ஆணையத்தின் துணை இயக்குநர் பி ராமசாமி இந்த பரிந்துரையை செய்திருந்தார். நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை தனது பதவியிலிருந்து அவர் ஓய்வு பெற்றார். அவருடன் பேசினார் LR ஜெகதீசன்.
பொங்கல் விழா கொண்டாடுறப்ப ஆதி திராவிடர் மக்கள் வந்து பொங்கல் விழா அன்னைக்கு ஒரு மைக் செட் வச்சுட்டு விழா கொண்டாடினதாகவும் மற்ற அதர் காஸ்ட் காரங்க போய் அதை ஏன் நீட்டி கொண்டாடுறேன்னு கேட்டதாகவும் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு பிரச்சனை வந்தப்போ ஹையர் காஸ்ட் பீப்புள் வந்து அந்த மைக்கை வந்து கல்லை எடுத்து போட்டு உடைச்சிட்டதாகவும் அதுக்கு பின்னாடி இந்த விஷயம் வந்து ரொம்ப பெருசாகி காஸ்ட் விண்டோஸ் வந்து ஆதி திராவிடர் வசிக்கக்கூடிய இடத்துல போய் ஒரு 10-15 வீட்டை அடிச்சு உடைச்சு ஓடெல்லாம் பூரா வந்து நொறுக்கிட்டு போயிட்டாங்க. இந்த விஷயம் பேப்பர்ல நியூஸ் பேப்பர்ல வந்தப்ப அங்கிருந்து பாண்டியராஜன் ஒருத்தர் என்ஜிஓ நடத்துறது அந்த விஷயத்தை எங்களுக்கு எடுத்து சொன்னாரு. அப்ப நாங்க உடனே டெல்லியிலிருந்து பெர்மிஷன் வாங்கிட்டு அடுத்த நாளே அங்க போனோம். அங்க போய் பார்த்தோம்.
நீங்கள் நேரில் சென்று விசாரித்த பொழுது அங்கே என்ன பார்த்தீர்கள்?
அங்க போய் பாக்குறப்போ எங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா ஒரு 15 வீடு வந்து ஃபுல்லா அடிச்சு ஓட்ட பூரா நொடுக்கி அது அவங்க இருக்கிற இடத்துல பூரா ரொம்ப நாசம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுல ஒரு வீடு வந்து சுத்தமா தீ வச்சு எரிச்சிட்டாங்க. அப்போ நாங்க போய் பாக்குறப்ப இது எல்லாம் பார்த்தப்போ இது வந்து வன்கொடுமை கண்டிப்பா நடந்திருக்குன்னு வந்து எங்க மனசுல தெரிஞ்சப்போ நாங்க வந்து அங்க இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் மற்றவங்களுக்கும் இது எல்லாம் வந்து உடனே சரி பண்ணணும்னு சொன்னப்போ உடனே சரி பண்ணிட்டாங்க. இது வந்து இந்த இடம் வந்து மதுரை மாவட்டத்தில் உள்ள சோழவந்தானுக்கு பக்கத்துல இருக்கிற இடம். சோழவந்தான் அப்படிங்கிற ஒரு இதில் இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் கொண்டு இருக்கிறது குருவித்துறைங்கிற இடம் மதுரை மாவட்டத்துல. மதுரையில இருந்து ஒரு 20-25 கிலோமீட்டர் இருக்கும் அவ்வளவுதான். சோ இந்த இடத்துல நாங்க போய் பார்த்து இதெல்லாம் சரி பண்ணி இது மாதிரி இந்த வன்கொடுமை நடந்தது உண்மைதான் அப்படின்னு நாங்க தெரிஞ்சப்ப அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு மன பயத்தில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி நம்மளை அடிச்சு இது பண்றாங்கன்னு பயத்தில் இருக்கிற காரணத்தினால உடனே எல்லாம் ரெக்டி சரி பண்ணணும் சொல்றப்ப எல்லாம் சரி பண்ணிட்டாங்க. இப்போது பொசிஷன் என்னன்னா எல்லாம் ரெடி பண்ணிட்டு மற்றவங்களுக்கு என்னென்ன அந்த உடைச்ச வீடு ஓடெல்லாம் உடைச்சிருக்காங்களா அவங்களுக்கு எல்லாமே சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த வீட்டு எழுத்தவங்களுக்கு டெம்பரரி இப்போ ஒரு ஷெட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. இனிமேல் புதுசாக ஒரு ஷெட்டு போட போறாங்க. அது மட்டும் இல்லை ஒரு 30 லட்சம் வாய்க்கு அந்த கிராமத்துல டாய்லெட் வசதிகளும் ஆதி திராவிடர்களுக்கு மட்டும் தனியா டாய்லெட் வசதிகளும் ரோடு வசதிகளும் செய்யறதுக்குண்டான எல்லா விதமான பரிந்துரைகளும் இப்பொழுது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதனால அந்த வில்லேஜ்ல நடந்தது வன்கொடுமை என்பது உண்மை. அந்த வன்கொடுமை நடந்ததுக்கு உண்டானவங்க எல்லாருக்கும் 66 பேர்ல 30 பேர்த்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. மீதி உன்ன வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு உண்டான எல்லா நடவடிக்கையும் அதாவது கவர்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை.
இந்த குறிப்பிட்ட கிராமத்திற்கு தலித் அட்ராசிட்டி ப்ரோன் டேக் கொடுக்கணும். அதாவது இந்த குறிப்பிட்ட கிராமம் தலித்துகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடப்பதற்கு வாய்ப்பிருக்கும் ஒரு கிராமம் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை கொடுக்கணும் அப்படின்னு நீங்க பரிந்துரை செய்திருப்பதாக ஒரு செய்தியில பார்த்தோம்.
உண்மைதான். அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள 32 மாவட்டங்கள்ல 28 மாவட்டம் முன்னாடியே வந்து அதாவது வன்கொடுமை நடக்கக்கூடிய மாவட்டமாக ரெக்கார்ட்ல இருக்குது. அந்த குருவித்துறைங்கிற அந்த இடம் இதுவரையில இல்லாம இருந்தது. அப்ப இந்த இடத்துல இப்ப வன்கொடுமை நடந்ததால நம்ம வந்து இது வந்து அட்ராசிட்டி ப்ரோனியே அந்த லிஸ்ட்ல இன்க்ளூட் பண்ணனும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணிருக்கோம்.
இப்படி அந்த பட்டியலில் சேர்க்கப்படுவதன் மூலம் என்ன விதமான பாதுகாப்புகள் தலித்துகளுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு கிடைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க?
மிக சரியாக சொன்னீர்கள். இது போல அட்ராசிட்டி ப்ரோன் ஏரியா என்று அறிவிக்கப்பட்ட பின் காவல்துறையிலிருந்து ஒரு மாதமும் அங்கே சென்று அந்த மக்களை சந்தித்து அவர்களுடன் பேசி இன்னமும் இது போல வன்கொடுமை நடக்கின்றதா என்று கேட்டு அதுபோல சந்தர்ப்பங்கள் உண்டெங்கில் அதுபோல சந்தர்ப்பம் உண்டாயிருந்தால் அவர்கள் இரு பிரிவினரும் அழைத்து ஒரு எஜுகேஷன் மாதிரி இந்த மாதிரி வன்கொடுமை செஞ்சா இந்தந்த விளைவுகள் நடக்கும், அதனால நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு கண்காணிப்பு இருப்பதுதான் அட்ராசிட்டி ப்ரோன் ஏரியா என்று சொல்வது.
ஆதி திராவிடர்களுக்கான தேசிய ஆணையத்தின் ஓய்வு பெற்ற துணை இயக்குனர் பி ராமசாமி. மழைக்கு பிறகு சூரிய வெளிச்சத்தில் தெரியும் வானவில் விண்ணில் தோன்றும் ஒரு அழகாகும். அதுவும் அந்த வானவில் அபூர்வமான வகையில் தலைகீழாக தெரிந்தால் எப்படி இருக்கும்? இதோ பிபிசியின் செய்தி குறிப்பு, தமிழில் கிருத்திகா நாராயணன்.
தலைகீழான வானவில் ஒன்று அண்மையில் பிரிட்டனில் காணப்பட்டது. வானவில்கள் பொதுவாக நிலத்தை நோக்கி சென்று வீழ்வதாக தெரியும். ஆனால் இவை வானத்தில் ஏறி மறைவது போல தென்பட்டன. உண்மையில் இவை வானவில்லே அல்ல என்பதுதான் இங்கு முக்கிய விஷயம். அது வானவில்லை போல இருக்கும். ஆனால் அதில் ஒரு முக்கிய வித்தியாசம் என்னவென்றால் மேகங்களிலிருந்து விழும் மழை துளியினால் ஒளி வளைந்து உருவாவது வானவில். அங்கு ஒளிக்கதிரின் நிறங்களும் பிரிந்து போயிருக்கும். ஆனால் இவை அப்படியல்ல. ஒளிக்கதிரில் ஏற்படும் முறிவு இவற்றுக்கு காரணமாகின்றன. பனிக்கட்டி படிகங்கள் இருக்கும் சைரஸ் மேகத்தினுள் சூரிய ஒளி ஊடுருவதினால் இந்த தலைகீழ் வானவில் உருவாகின்றன என்று மான்செஸ்டர் பல்கலைக்கழகத்தின் வானவியல் துறையின் உறுப்பினரான டாக்டர் டேவிட் ஹல்ஸ் கூறியுள்ளார். இந்த நிகழ்வு பிரவாய்ஸ் அல்லது சர்க்கம் செனித்தல் என்று அழைக்கப்படும். இந்த தலைகீழ் வானவில் உருவாகுவதற்கு சிறப்பு சூழ்நிலைகள் தேவைப்படுகிறது. இந்த வானவில் உருவாகுவதற்கு சூரியன் அடிவானத்தில் இருந்து 5 டிகிரி மேலேயும் 32 டிகிரிக்கு கீழேயும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சூரிய ஒளி மேகங்களுக்குள் இருக்கும் பனிப்படிவங்களுக்குள் சரியாக ஊடுருவி சிரிப்பதைப் போல் காணப்படும் இந்த தலைகீழ் வானவில் உருவாகும். காற்று வேகமாக வீசாமலும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பனித்துகள்கள் நிலையாக இருக்கும். மேலும் வானம் மேகமூட்டம் இல்லாமலும் இருக்க வேண்டும். ஆனால் பிரிட்டனில் வானத்தில் மேகங்கள் இல்லாமல் இருப்பது ஒரு அபூர்வ நிகழ்வு ஆகும்.
செய்தியை தந்தவர் கிருத்திகா நாராயணன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக
ஈழத்து பாடல்கள், இலங்கையின் இசை வடிவங்கள் குறித்த தொடர் இரண்டாவது பாகம் தயாரித்து வழங்குவது பூபாலரத்னம் சீவகன். இலங்கையின் இசை வடிவங்கள் குறித்த இந்த தொடரின் முதல் பகுதியில் அங்கிருக்கின்ற தமிழர் வட்டாரங்களில் பத்ததி வழிபாட்டு முறையின் பொழுது இசைக்கப்படுகின்ற சில இசை வடிவங்களை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த தொடரின் ஆரம்பத்தில் அந்த வழிபாட்டு முறையின் இன்னும் ஒரு சடங்காம் குளிர்த்தி சடங்கில் பாடப்படுகின்ற குளிர்த்தி பாடல்களை பார்க்கலாம்.
தேடுருசி மேருவினில் பாதமிழி நேடு தொடு சேம முறையே எழுதும் சேகருணையோனே கூசுமதி சேர்முதவி கோமள வயிற்றோன் கொஞ்சுமவனு கிளைய குஞ்சரமுகத்தோன் பேசு தமிழின் கதைகளே பாடுதற்கு ஒரு பிழையும் வராமல் அருள் பேழை வயிற்றோனே.
குளிர்த்தி பாடல்கள் என்பவை கண்ணகி அம்மன் வழிபாட்டோடு இலங்கைக்கு வந்திருக்க வேண்டும் என்று கருதப்படுகின்றது. மதுரையை எரித்த கண்ணகி அதே உக்கிரத்தோடு வந்தபொழுது அவரது கோபத்தை தணிக்க இடையர்குல மக்களால் பாடப்பட்ட பாடல்களாக இவை கூறப்படுகின்றன. ஆனால் இன்று இலங்கையின் சிறுதெய்வ வழிபாடுகளின் பொழுது ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் தனித்தனியான குளிர்த்தி பாடல்கள் பாடப்படுகின்றன. அவை குறித்து மட்டக்களப்பு கலதாவளி அம்மன் கோயில் பூசகர் நற்குணத்திடம் கேட்டோம்.
ஊரில் முதலாவது உள்ள கிணைகளை அறுக்கிறதுக்காகத்தான் சடங்கை செய்கிறோம். இந்த சடங்கை செய்து 5 நாள் சடங்கு செய்து 5வது நாள் இடையில் நடந்த தவறுகளை எல்லாம் அதில் சங்கரிக்கிற மாதிரி கழிப்பு மாதிரி அந்த பாடலை பாடுறோம். அதாவது கதையை கதையாக பாடி கடைசியாக அவங்கள்ட்ட நாங்கள் நீங்கள் இவ்வளோ எல்லாம் செய்தீர்கள் நாங்கள் இவ்வளோ செய்த பிள்ளைகளை பொறுத்து எங்களுக்கு நல்ல ஆசி தருவணம் என்று வேண்டுறதுக்காக தான் இந்த பாடலை பாடுறாங்க.
பொதுவாக நீங்கள் பாடுற இந்த குளுத்திக்கும் இந்த கண்ணையம்மன் கோயிலில் பாடுற குளுத்திக்கு என்ன வித்தியாசம்?
அது கிட்டத்தட்ட 2 மொண்டு தான். ஆனால் கண்ணையம்மன் கோயிலில் பாடுறது வேறு, கருத்துக்கள் வேறு. இது மாரியம்மன் தவரில் பாடுறது, அது வந்து கண்ணை தவரில் பாரு. அது மதுரையை எரிச்ச எரிபட்ட சம்பந்தமான வரல் பாரு. இது வந்து இவ இந்த மாறு வேடம் கொண்டு சிவன் கொடுத்த வரத்தால் இவ வேறொரு உருவம் பெற்று பிள்ளைகளை பெற்று கடைசியாக அதில் வந்து யமலக்கினி முனி அவக்கு ஒரு சாபம் கொடுத்து அந்த சாபத்தில் அவன் மீண்டு வந்த கதை தான் மாரியம்மன் கதை.
ஆதிவராபரியே அகிலாண்ட ஐயனின் தங்கை அருள் புரியம்மா நாகமணி புண்டு நாடியே வந்த தங்கை புறமங்கை மாது தக்கன் திருமகளாகவே வந்த தாயான வீர சக்தி என்பவளே மிக்க சிவனாரிட பாகம் தன்னில் மேவும் கையிலையில் வீட்டிருந்தாளே.
மாரியம்மனுக்கான சடங்கு பாடல்களை மலையகத்திலும் எம்மால் கேட்க முடிந்தது. மலையகம் பற்றி இந்த தொடரின் இன்னும் ஒரு பகுதியில் பின்னர் தெளிவாக பார்க்கலாம். ஆனால் இங்கு பாடப்படுகின்ற மாரியம்மனுக்கான நடைப்பாடலை இப்பொழுது கேட்கலாம். மலையகத்தில் பாடப்படுகின்ற இப்படியான வழிபாட்டு பாடல்களில் நிறைய தமிழக பாடல்களின் சாயல்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. அவர்கள் தமிழகத்தின் தென்பகுதி கிராமங்களில் இருந்து இலங்கைக்கு வந்து குடியேறியவர்களின் வம்சாவளியினர் என்பதால் இவை வழிவழியாக வந்திருக்கலாம். பொகவந்தலாவைச் சேர்ந்த சதாசிவம் ஜானகி இதனை பாடுகின்றார்.
ஓடுகிற தண்ணிய எங்க முத்து மாரியம்மலாவி வருவானா உடம்பில்லா சந்தனம் பூசி வருவானாம் கொட்டுற மொளத்தை அடக்கி வருவானாம் கொடிகாலி வெத்தில கிள்ளி வருவானாம் இத்தனையும் பத்தலனே எங்க முத்து மாரியம்மையில பாரி வராளாம் பாடுங்கம்மா பெண்டுகளா எங்க அம்மாவுக்கு பொன்னா சிறுகுலவே வாராளா வாராளா பாருங்கம்மா, எங்க அம்மாவுக்கு தேமையிலாயிரம் பேர்.
மலையக மாரியம்மன் நடையின் இறுதியில் ஆரம்பித்த இந்த பறை மற்றும் உடுக்கையின் இசை வடக்கு கிழக்கு பத்ததை வழிபாட்டு முறையின் பிரிக்க முடியாத இசை வடிவங்கள். அந்த ஆலயங்களில் நாகஸ்வரத்துக்கு இடம் கிடையாது. நாகஸ்வரம் தவில் போன்றவை ஆகம முறைப்படியான வழிபாட்டு ஆலயங்களில் ஒலிக்கப்படுபவை. அதேபோன்று அருந்ததியர் மேளம் போன்ற பல வாத்தியங்களும் இந்த பகுதி மக்களின் இசை வடிவங்களாக இணைந்திருக்கின்றன. எமது இந்த தொடரில் நாம் பாடல்கள் குறித்தே கவனம் செலுத்துவதால் இந்த இசை வடிவங்கள் குறித்து பேசுவதை தவிர்க்கின்றோம். அதேவேளை பன்னிசை மற்றும் கர்நாடக சங்கீதம் போன்ற இசை வடிவங்களும் இங்கு தவிர்க்கப்படுகின்றன. சரி, இந்த பத்ததை வழிபாட்டு ஆலயங்களில் பாடப்படுகின்ற இந்த பாடல்களுக்கு அப்பால் இன்னொரு விஷயமும் இங்கு குறிப்பிடப்பட வேண்டியதாக இருக்கின்றது. அது அனைத்து ஆலயங்களிலும் காவடி எடுக்கும் பொழுது பாடப்படுகின்ற காவடி பாடல்கள். இந்த காவடி பாக்கள் இந்தியாவிலும் சிறப்பாக பாடப்படுபவை ஆயினும் இலங்கையில் பாடப்படும் பாடல்களின் இசை அவற்றிலிருந்து சற்று வேறுபட்டவையாகும். காவடி எடுப்பவருக்கு முதுகிலோ அல்லது அனைத்து இடங்களிலுமோ முல்லை குத்தி அழைத்து வருகின்ற பொழுது கூட வருபவர்கள் இதனை பாடுவார்கள். இங்கு வருகின்ற இந்த பாடலையும் கடந்த பகுதியில் ஒலித்த சில சடங்கு பாடல்களையும் பாடியவர்கள் பேராசிரியர் மௌனகுருவின் அரங்க ஆய்வுக்கூட மாணவர்கள்.
கழுகு மனிதன் உரையும் முருகவேளே கருத்துடனே குன்பாத மலர் தானே கோத
பழுதொன்றும் வாராமல் காக்க வேண்டும் பச்சிமால் சன்மருகா பார்வதியின் மைந்தான்
வலுவாமல் அடிகேன் முன் நிற்க வேண்டும் வரும் பிழைகள் தானே அகற்றி வழியே செய்வாக
உன் பாதம் துதிப்பேனையா
சுவாமி தென் கதிர முருகோனே தரிசிப்பாயே
காடுதனில் வேங்கி மரமாகி நின்றாய் காணவர்கள் கண்டுன்னை கடுவே ஹத்தால்
சாடிடவே மனதில் அண்ணி பரிகசித்தார் தான் எடுத்தார் தவிடு பொடியாக்கவென்று கூடியே குறவரெல்லாம் நிமித்தம் கண்டு குமரவேளன் ரெண்ணி குலைந்திட்டார்கள்
தேடியே உன் பாதம் துதிப்பேனையா சுவாமி தென் கதிர முருகோனே தரிசிப்பாயே பொருள் தன்னை போலே நானும் கீர்த்தியுடன் முன்பதியை தேடி வாரேன் எட்டி எட்டி உன்னை பார்க்கும் போது ஏமாற்றி என்னை விட்டேகலாமோ சட்டமுடன் தோகிமையில் மீதிலேறி சடாச்சரமாய் என் முன்னே தோன்ற வேணும் திட்டமுடன் உன் பாதம் துதிப்பேனையா
சுவாமி தென் கதிர முருகோனே தரிசிப்பாயே.
இவை அங்கு கோயில்களில் பாரம்பரிய வழிபாடுகளின் பொழுது பாடப்படுபவை. ஆனால் சடங்குகள் என்பவை வெறுமனே ஆலய வழிபாட்டோடும் முடிந்து விடுபவை அல்ல. வாழ்வோடு ஒட்டிய திருமணம் போன்ற சடங்குகளின் கூட அங்கு முன்னர் பாடல்கள் பாடப்பட்டிருக்கின்றன. அவை குறித்து விளக்குகின்றார் எழுத்தாளரும் பெண்ணிய செயற்பாட்டாளருமான தமிழ் கவி.
சடங்கு பாடல்கள் என்று சொல்லியிருக்கல வன்னி ஜாழ்ப்பாணம் மாவட்ட பகுதியில் பெரியவிள்ளையாயின சடங்கு செய்கிற வளமே மிக குறைவு. பிள்ளை பெரியவிள்ளையாயினதுக்கு எங்கள்கிட்ட பாட்டில்லை. கல்யாண வீட்டுக்கு பாட்டி சொல்லுவேன். கல்யாண வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளை வீட்டை பொம்பளை வீட்டுக்காரர் கேவரி கேலி பண்ணி பாடுறதும் பொம்பளை வீட்டுக்காரரை மாப்பிள்ளை வீட்டார் கேலி பண்ணி பார்க்கறதும்
கச்சேரியில வேலை என் பிள்ளைக்கு கச்சேரியில வேலை நாங்க கச்சேரியில வேலை செய்கிற மாப்பிள்ளை அந்த மாப்பிள்ளை கொரோனா மேந்தில கோழி மேய்க்கிற வேலை நாங்க
அப்படியே அவர் இவை இவை நாக்கள் அடிக்கிற அப்படி சேர்ந்து
பட்டை உடுத்தி வந்தார் மாப்பிள்ளை மாப்பிள்ளை எங்கட பட்டை உடுத்தி வந்தார் மாப்பிள்ளை மாப்பிள்ளை வெள்ளையும் சொல்லையும் கட்டி வந்தார் மாப்பிள்ளை மாப்பிள்ளை நான் வேளாள நின்றிருந்தேன் மாப்பிள்ளை மாப்பிள்ளை
இந்த கேலி பண்ணணும் பண்ணுறதுக்காக பாடுற அந்த பாடல்கள் அந்த வளக்குழிஞ்சு போச்சு. ஆனபடியாக அந்த இப்போ அந்த பாடல்களை நாங்கள் கேட்கறதுக்கும் இல்லை.
இவை அங்கிருக்கும் சடங்கு பாடல்கள் குறித்த சில தகவல்கள். இந்த தொடரின் அடுத்த பகுதியில் இலங்கையின் கூத்து மற்றும் நாட்டார் பாடல்கள் போன்றவை குறித்து பார்க்கலாம்.
ஈழத்து பாடல்கள் இரண்டாம் பகுதி கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் பூபாலரத்னம் சீவகம். இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.